நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் புதிய அரசின் அமைச்சரவை விரிவாக்கம் மேலும் தாமதமாகும் என்று வெளியாகியுள்ள தகவல்கள், இறுதிக்கட்ட போரின் பொழுது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்த உள்ளக விசாரணைக்கு அமெரிக்கா ஆதரவு வழங்கும் என தெரிவித்துள்ளது தொடர்பில் வழக்கு கிழக்கில் உள்ள மக்களின் கருத்துக்கள்,
இதுவரைக்கும் இலங்கையில் நடந்த எந்த ஒரு விசாரணையிலும் ராணுவத்தை சேர்ந்தவர்களோ அல்லது முப்படையை சேர்ந்தவர்களோ குற்றம் காணப்பட்டு அவர்களுக்கு சரியான முறையில் தண்டனை வழங்கப்படுகிறது. ஆகவே இலங்கையினுடைய உள்ளக விசாரணை என்பது ஒரு ஏமாற்று மோசடி நாடகம்.
இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று கஃபே அமைப்பு கோரியுள்ள விவரங்கள், தென்கொரிய நகரான பூசானில் நடைபெறவுள்ள திரைப்பட விழாவில் பரிசுக்குரிய போட்டியில் முதல் முறையாக தமிழ் படமான ரேடியோ பெட்டி இடம்பெறுவது குறித்து அதன் இயக்குநருடன் பேட்டி.
ரிட்டையர் ஆன ஒருத்தர், ஒரு 68 வயசு இருக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டிவி பாக்குறதுலதான் பெரிய நாட்டம் கிடையாது, சோ ரேடியோ கேக்குறதுலதான். ரேடியோல இன்ட்ரெஸ்டா கேக்குறதுனால அவருடைய ஃபேமிலி லைஃப் எந்த அளவுக்கு பாதிச்சது அப்படின்றது இதோட கதை.
ஆகியவையும் இன்ன பிற செய்திகளும் கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
ஆஸ்திரியாவின் பர்கனன் மாகாணத்திற்கு கிழக்கே ஹங்கேரி எல்லையை அண்மித்த பகுதியில் கைவிடப்பட்ட லொரியொன்றிலிருந்து குடியேறிகள் பலரது சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். மேற்படி லாரியின் குளிரூட்டப்பட்ட பகுதிக்குள் 20 முதல் 50 வரையிலான சடலங்கள் காணப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த துயரச் சம்பவம் குடியேறிகளை பாதுகாப்பு தொடர்பான ஐரோப்பிய ஒன்றிய முழுமைக்கான கொள்கையின் தேவையையும் மனித கடத்தல்காரர்களுக்கு எதிராக போராட வேண்டியதன் அவசியத்தையும் மீண்டும் வலியுறுத்தி காட்டியுள்ளதாக ஆஸ்திரிய உள்துறை அமைச்சர் ஜொஹானா மில்க் லிண்டர் தெரிவித்துள்ளார். சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட லொரியில் ஹங்கேரி நம்பர் பிளேட் காணப்பட்டுள்ளது. தப்பியோடிய லொரி ஓட்டுநரை கண்டுபிடிப்பதற்காக ஆஸ்திரிய அரசாங்கத்துடன் சேர்ந்து பணியாற்ற உள்ளதாக ஹங்கேரி தெரிவித்துள்ளது.
குடியேறிகள் பயன்படுத்தும் பாலில் உள்ள மேற்கு பால்கன் வட்டகையின் 6 நாடுகளின் தலைவர்கள் ஜெர்மன் ஆட்சித் தலைவியோடும் ஆஸ்திரியன் தலைவரோடும் இன்று ஆஸ்திரியாவில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த வேளையில் இந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி அவர்களை எட்டியது. ஜெர்மனியின் தலைவி அஞ்சலா மெர்க்கல் அம்மையார் கருத்து வெளியிடும் போது, குடியேறிகள் பற்றி இன்று பேசினோம். இந்த செய்தியினால் நாம் எல்லோருமே மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறோம். அடைக்கலம் தேடும் மக்களுக்கான பொறுப்பை ஐரோப்பிய நாடுகள் பகிர்ந்து கொண்டால் மட்டுமே இந்த நெருக்கடி தீரும் என்று கூறிய அஞ்சலா மெர்க்கல் அம்மையார், முழு ஐரோப்பாவுக்குமே இது ஒரு எச்சரிக்கை என்று கூறினார். குடியேறிகளை ஏற்றுக்கொண்ட நாடுகள் இடைவிடாமல் விடுத்து வரும் எச்சரிக்கையில் ஏற்றுக்கொள்ள தவறும் பட்சத்தில் அதனால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு மிக மோசமான விளைவுகள் ஏற்படலாம் என்று கூறினார்.
ஈராக் ரமாதி நகரின் வடக்கில் உள்ள இராணுவ தலைமையகத்தில் கார் ஒன்றை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதலில் இராணுவ ஜெனரல்கள் இருவர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை தாமே நடத்தியதாக இஸ்லாமிய அரசு என்று தம்மை கூறிக்கொள்ளும் குழு உரிமை கோரியுள்ளது. கொல்லப்பட்டவர்களில் ஒருவர் அந்த மாகாணத்தின் நடவடிக்கைகளுக்கான துணை தளபதியாக செயற்பட்டு வந்தவர் ஆவார். ரமாதி நகரை IS போராளிகள் கடந்த மே மாதம் கைப்பற்றினர். இது அந்த அரசாங்கத்திற்கு ஒரு அவமானகரமான பின்னடைவு என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
சிரியாவில் சிரியன் ஆட்சியினருக்கும் கிளைச்சாளருக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட 2 நாள் உடன்படிக்கை 2 இடங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஒரு இடம் லெபனன் எல்லையில் கிளைச்சாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஜப்தானி என்ற நகரம், 2வது இடம் சிரியாவின் வடபுறத்தில் உள்ள ஓரிரு கிராமங்கள். இந்த இடங்களில் குறுகிய கால போர் நிறுத்தங்கள் கடைபிடிக்கப்படுவது இது 2வது தடவையாகும். நிவாரண உதவிகள் போய் சேருவதற்கு சண்டை நிறுத்தம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்தானி நகரிலிருந்து கிளைச்சாளர்களை வெளியேற்றுவது பற்றியும் அரசாங்க கட்டுப்பாட்டு கிராமங்களிலிருந்து பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வருவது பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அறிக்கைகள் கூறுகின்றன.
சீனாவின் மத சுதந்திர விவகாரம் தொடர்பில் அமெரிக்க அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதன் பின்னர் தான் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு மனித உரிமைகளுக்கான சட்டத்தரணி பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். மத சுதந்திரத்திற்கான அமெரிக்க கௌரவ தூதுவர் டேவிட் சபடீனை 3 நாட்களுக்கு முன்னர் சங்காயில் சந்தித்து பேசியதாக ஜுவான் டோஹி தெரிவித்துள்ளார். வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவரான சுஹான் சீனாவில் உள்ள கிறிஸ்தவ குழுவினருக்கு சார்பாக வாதிடும் பணியை மேற்கொண்டு வருகிறார். சீனாவில் அண்மைய காலமாக கிறிஸ்தவ தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலிலும் வைக்கப்பட்டுள்ளனர். அத்தோடு அங்கு மனித உரிமைகளுக்காக வாதிடும் வழக்கறிஞர்கள் பலர் விசாரணைகளுக்கும் உட்படுத்தப்பட்டுள்ளனர்.
உக்ரைன் வெளிநாடுகளிடம் பட்ட கடனை மறுகட்டமைப்பு செய்யும் நோக்கத்தோடு தான் கடன்பட்ட நாடுகளுடனான உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த உடன்படிக்கைப்படி உக்ரைன் திருப்பிச் செலுத்த வேண்டிய மொத்த கடனில் சுமார் $4 பில்லியன் அதாவது 20% கடன் வழங்கிய நாடுகள் தள்ளுபடி செய்ய இருக்கின்றன. 5 மாதங்களாக நீடித்திருந்த பேச்சுக்களின் போது கடன் வழங்கிய நாடுகள் மீது அமெரிக்காவும் IMF அனைத்துலக நாணய நிறுவனமும் வற்புறுத்தல்களை திணித்து வந்தன.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் கடந்த 17ஆம் தேதி முடிவடைந்தாலும் முழு அமைச்சரவை இன்னும் பதவியேற்காத சூழலே நிலவுகிறது. தேர்தல் முடிவடைந்த பிறகு 21ஆம் தேதி ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியேற்றார். பின்னர் 24ஆம் தேதி மூவர் மட்டுமே அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர். இதனிடையே முழு அமைச்சரவை அமைக்கப்படுவது மேலும் தாமதமாகும் என்று தெரிகிறது. கூடுதல் தகவல்களுடன் கொழும்பிலிருந்து BBCயின் KS உதயகுமார்.
நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்து 10 நாட்கள் சென்றுள்ள போதிலும் புதிய அமைச்சரவை நியமனங்களை மேற்கொள்ளும் பணிகளில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நாடாளுமன்றம் எதிர்வரும் செப்டம்பர் 1 கூடவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவை செப்டம்பர் 2 நியமிக்கப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் மலிக் சமரவிக்ரம நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் பேசிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் செயலாளர் துமிந்த நாயக்க, புதிய அமைச்சரவை நியமனம் செப்டம்பர் 2 பின்னர் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக அறிவித்திருந்தார். புதிய அமைச்சரவை எதிர்வரும் 2ஆம் தேதி பதவியேற்கும் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 64வது வருடாந்த மாநாடு எதிர்வரும் 2ஆம் தேதி புலனர்வையில் நடைபெறவுள்ளதாக தெரிவித்த துமிந்த திசாநாயக்க, இந்த மாநாட்டுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உட்பட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகலரும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். 19வது அரசியல் திருத்த சட்டத்துக்கமைய அரசாங்கத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை 30 பேர் வரை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேசிய அரசாங்கத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை 30க்கும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தின் அனுமதி பெற்றுக்கொள்வது அவசியம் என்றும் தெரிவித்தார் துமிந்த திசாநாயக்க. செப்டம்பர் 1 நாடாளுமன்றம் கூடிய பின்னர் செப்டம்பர் 3 மீண்டும் நாடாளுமன்றம் கூட உள்ளது. அன்றைய தினம் சட்ட திருத்தங்களை மேற்கொண்ட பின்னர் புதிய அமைச்சரவை நியமனங்களை மேற்கொள்ள வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் துமிந்த மேலும் கருத்துக்களை தெரிவித்த துமிந்த திசாநாயக்க, தேசிய அரசாங்கம் ஒன்று அமைப்பது சம்பந்தமாக தனது கட்சி ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். தேசிய அரசாங்கம் ஒன்றுக்குள் எப்படி செயற்படுவது என்பது சம்பந்தமாகவே ஐக்கிய தேசிய கட்சியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டதாக தெரிவித்த துமிந்த திசாநாயக்க, அந்த ஒப்பந்தத்தில் அமைச்சு பதவிகளை பகிர்ந்தளிப்பது சம்பந்தமாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவித்தார். ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு 95 ஆசனங்கள் இருக்கின்ற காரணத்தினால் புதிதாக அமைக்கப்படும் அரசாங்கத்தில் பிரபல அமைச்சு பதவிகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் துமிந்த திசாநாயக்க. ஆனால் அமைச்சு பதவிகளை பகிர்ந்தளிக்கும் போது ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் காரணமாகவே அமைச்சரவை நியமனங்களில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக சிங்கள ஊடகங்களுக்கு அரசியல் விமர்சனங்களை முன்வைத்து வரும் ஊடகவியலாளர் தங்கவேலு ஜெயக்குமார் தெரிவித்தார். புதிய நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பிப்பதற்கு முன்னர் அமைச்சரவை நியமனங்களை மேற்கொள்வது இதுவரை கடைபிடிக்கப்பட்ட வளமையான நடைமுறை என்று தெரிவித்த அவர், இலங்கை அரசியல் வரலாற்றில் இது ஒரு முக்கியமான நிகழ்வென்றும் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்படவுள்ள தேசிய அரசாங்கத்தின் மூலம் சிறுபான்மையினரின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுமா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஊடகவியலாளர் தங்கவேலு ஜெயக்குமார்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பையும் கொண்டு தேசிய அரசாங்கம் அமைக்கப்படுமாயின் அது பொதுவாக ஓரளவு சரி சிறுபான்மையின் மக்களை பிரச்சனைகளுக்கு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனாலும் சிங்கள இனவாத சக்திகளின் ஆதிக்கத்தை கொண்ட ஒரு தேசிய அரசாங்கம் அமைக்கப்படுமாயின் அது கட்டாயமாக சிறுபான்மையின் மக்களின் உணர்வுகளை தோற்கடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் உருவாக்கும்.
இதேவேளை புதிய நாடாளுமன்றத்தை எதிர்வரும் 1ஆம் தேதி கூட்டுவதற்கான அரசாங்க வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்பட்டதாக அரச அச்சக திணைக்களம் அறிவித்துள்ளது.
கொழும்பிலிருந்து BBCயின் KS உதயகுமார். இலங்கையில் போர் முடிந்து 6 ஆண்டுகள் ஆகும் நிலையில் பல ஆண்டுகளாக தொடரும் பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்று சுயாதீன தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான கஃபே கூறியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக இல்லாமல் செய்வதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கஃபே என்று அழைக்கப்படும் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. நாகரிகமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு முதற்படியாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அந்த அமைப்பு தனது கோரிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இது தொடர்பில் அந்த அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளராகிய கீர்த்தி தெனக்கோன் அவர்களை தொடர்பு கொண்டு ஏன் இந்த தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என கோருகின்றீர்கள் என கேட்டேன்.
ரிபீல் தி பிடிஐ இஸ் அ வெரி லாங் டைம் ஸ்லோகன் விச் வி ஆஸ் அ சிவில் சொசைட்டி ஆக்டிவிஸ்ட்ஸ் வர் கேரிட் அண்ட் ஈவன் இன் 1980ஸ்
பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்ற கோஷத்தை சிவில் சமூக அமைப்பு என்ற ரீதியில் நாங்கள் நீண்ட காலமாகவே எழுப்பி வருகின்றோம். உண்மையில் 80களில் கூட இந்த கோரிக்கை வலுவாக முன்வைக்கப்பட்டிருந்தது. தனி மனிதனின் வாழ்க்கையே இந்த சட்டம் ஒடுக்குவதாக அமைந்திருக்கின்றது. பயங்கரவாத தொடர்புடைய விடயங்களை கையாள்வதற்காகவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆயினும் ஊடகவியலாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், தொழிற்சங்கவாதிகள், பல்கலைக்கழகம் மற்றும் மாணவர் அமைப்புகளைச் சேர்ந்தவர்களை அடக்கி ஒடுக்குவதற்காக இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டிருப்பதை காண முடிகின்றது. அந்த வகையில் நாகரிகமுள்ள ஒரு சமுதாயத்தில் இந்த சட்டம் பொருத்தமற்றதாகவே நாங்கள் காண்கின்றோம். அதனால்தான் இதனை முற்றாக இல்லாதொழிக்குமாறு கோருகின்றோம் என்றார் கீர்த்தி தெனக்கோன் அவர்கள். ஆனால் பயங்கரவாத தடை சட்டம் தேசிய பாதுகாப்புக்காக நடைமுறைப்படுத்தப்படுவதாக கூறப்படுகின்றதே என கேட்டபோது,
Now the Sri Lanka has fully established with civil administration. We can hold free and fair elections and the law of the land prevailed and the law enforcement has improved.
இப்போது நாட்டில் சிவில் நிர்வாகம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலை நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. கடந்த 7-8 மாதங்களில் சட்டவாட்சி குறிப்பிடத்தக்க வகையில் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. எனவே இத்தகைய சூழலில் பயங்கரவாத தடை சட்டத்தை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய தேவை இருப்பதாக தெரியவில்லை. எனவேதான் இந்த சட்டத்தை முழுமையாக இல்லாமல் செய்வதற்கு அல்லது தற்காலிகமாக அதனை தடை செய்வதற்குரிய தீர்மானத்தை புதிய அரசாங்கம் மேற்கொள்வதற்குரிய சரியான தருணமாக நாங்கள் இப்போதைய சந்தர்ப்பத்தை பார்க்கின்றோம் என்றார் தெனக்கோணவர்கள். சரி, தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய தேவைகளுக்காக இந்தியா உள்ளிட்ட அயல் நாடுகளிலும் உலக நாடுகளிலும் இத்தகைய சட்டங்கள் நடைமுறையில் இருக்கின்றதே, அதே போன்று இந்த சட்டம் இலங்கையிலும் இருக்கலாம் அல்லவா என தென்னக்கோன் அவர்களிடம் வினவினேன்.
This law was first introduced in 1979 and the implementation of PTA did not help.
இந்த சட்டம் முதன்முதலாக கடந்த 1979 கொண்டு வரப்பட்டது. ஆயினும் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் எல்டிடிஇயினருடைய எழுச்சியையோ அல்லது வேறு ஆயுத குழுக்களையோ இதனால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஜேவிபி உள்ளிட்ட கிளர்ச்சியாளர்களையும் இதனால் கட்டுப்படுத்தவும் முடியவில்லை, தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை. ராணுவ நடவடிக்கையின் மூலமாகத்தான் எல்டிடிஇயினருடைய செயற்பாடுகளுக்கு முடிவு காணப்பட்டது. இப்போது பயங்கரவாதம் நாட்டில் இல்லை, அமைதி நிலவு. இத்தகைய நிலையில் தனிமனித சுதந்திரத்தையும் மக்களுடைய சுதந்திரமான செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்த முனைகின்ற இந்த சட்டத்தை இனிமேலும் வைத்திருக்க வேண்டியதில்லை. இத்தகைய மோசமான சட்டத்தின் மூலம் ஆயுத கிளர்ச்சிகள் ஏற்படாமல் தடுக்க முடியாது. சமூக நீதியின் ஊடகத்தான் அதனை செய்ய முடியும் என்றார் கஃபே அமைப்பின் பணிப்பாளர் கீர்த்தி தென்னக்கோன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையின் இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்த சர்ச்சைகள் தொடர்கின்றன. அதுகுறித்து சர்வதேச விசாரணை தேவை என தமிழ் தரப்பு வலியுறுத்தி வருவதற்கு இதுவரை காலம் ஆதரவு அளித்து வந்த அமெரிக்கா இப்பொழுது இலங்கை அரசால் முன்னெடுக்கப்பட உள்ள உள்ளக விசாரணைக்கு ஆதரவு வழங்குவதாக நேற்று அறிவித்தது. இதுகுறித்து வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் என்ன கருதுகின்றார்கள்? முதலில் கிழக்கு வாழ் மக்களின் கருத்துக்கள்.
எதுவுமே இல்லாத அளவுக்கு இலங்கை அரசாங்கம் எதை வேணுமென்றாலும் செய்யட்டும் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்ற மாதிரி தான் இப்ப இன்றைக்கு இருக்கு. உள்ள விசாரணையை நாங்க முழுமையாக ஆதரிக்கிறோம்னு சொல்லி, உள்ள விசாரணையை ஆதரிக்க வேணும் என்று சொல்லி அமெரிக்கா இப்ப செல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உள்ள விசாரணையை தான் நாங்க செய்வோம் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச காலத்திலிருந்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்காங்க. அப்ப இத்தனை வருஷ காலம் சர்வதேச விசாரணை சொல்லி இருந்த அமெரிக்கா வந்து இன்றைக்கு வந்து தன்னுடைய நாட்டுக்கு எது சாதகமான விஷயங்கள் உள்வாங்கப்படுகிறதோ அந்த நிலையில வந்து தமிழ் மக்களை மாற்றிவிட்டு இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்குன்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னா உள்ள விசாரணைன்றது வந்து தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இழந்த ஒரு விஷயம். அதே விஷயத்தை இன்னைக்கு அமெரிக்கா வந்து சொல்றதுக்கு தமிழ் தலைவர்கள் துணை போவார்களாக இருந்தால் தமிழ் மக்கள் நம்ப தயாராக இல்லை.
காலப்பகுதியிலே இலங்கையில் பல குற்றங்கள் இடம்பெற்றதாக சர்வதேச ரீதியிலே கருதப்பட்டு வந்த நிலையிலே அதற்காக ஐநாவின் மனித உரிமை பேரவையிலே கடந்த காலத்தில் 3 தடவைகள் அமெரிக்கா இலங்கைக்கு எதிரான பிரேரணையை கொண்டு வந்து அதை நிறைவேற்றியது. இலங்கையில் தற்பொழுது ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிற நிலையிலே இலங்கை தமிழ் மக்களுக்கு எந்த விதமான விடிவும் கிடைக்காத நிலையிலே அமெரிக்கா திடீரென தனது நிலையை மாற்றியிருப்பது தமிழ் மக்கள் மத்தியிலே பலத்த சந்தேகத்தினை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த வேளையிலே முழுமையாக இலங்கையில் நடைபெற்ற போர்க்குற்ற விசாரணைகளிலே முழுமையாக அமெரிக்காவை நம்பியிருந்த தமிழ் மக்களுக்கு இந்த உள்ளக விசாரணையை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டமையானது பலத்த ஏமாற்றத்தினை அளித்திருக்கின்றது என்பதனை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
புதிய அரசாங்கத்தை தொடர்ந்து கடந்த ஒத்தி வைப்பும் அதனைத் தொடர்ந்து இந்த இராஜாங்க செயலாளருடைய வருகைக்கு பிறகு உள்ளக விசாரணைக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற நிலையும் அமெரிக்கா இலங்கையை தனக்கு சாதகமாக்குவதற்காக இந்த குற்ற பிரேரணையை அதாவது மஹிந்த ராஜபக்சவை தனக்கு சாதகமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த குற்ற பிரேரணையை கொண்டு வந்தார்களா அல்லது உண்மையிலேயே இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார்களா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விடயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இருக்கிற இந்த விடயத்தில் அமெரிக்கா ஏன் இந்த இரட்ட வேடத்தை போடுகின்றது என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமாகவும் அதே நேரத்தில் தமிழ் மக்கள் மீது நல்ல அபிமானம் கொண்ட எல்லா தரப்பினருக்கும் ஒரு பெருத்த அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் தந்திருக்கிறது.
தமிழருடைய தரப்புல பெரிய எதிர்பார்ப்போடு இருந்த நாங்க எங்களுடைய செப்டம்பர் ஐயனாவில் வைக்கிற பிரேரணை தொடர்பாக அதற்கேற்ற வகையில தான் அமெரிக்கா தன்னுடைய செயற்பாடுகள் எல்லாம் முன்னெடுத்து செய்திருக்கின்றது. ஒரு சர்வதேச விசாரணைக்கு கிட்டத்தட்ட ஒரு 99% சர்வதேச விசாரணை நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது. ஆனால் இப்போது ஒரு நல்லாட்சி தோன்றிருக்கின்றது, ஒரு நல்ல சூழல் இலங்கையில் இருக்கிறபடியால் உண்மையாகவே உள்நாட்டிலே ஒரு பொறிமுறையின் அடிப்படையில இந்த விசாரணையை செய்ய முடியும் என்கின்ற ஒரு கருத்து பெற தெற்காசியாவுக்கு பொறுப்பான இராஜாங்க அமைச்சர் கூறியிருக்கின்ற ஒரு கூட்டாக உண்மையாகவே இலங்கை தமிழ் மக்கள் பெரிய ஏமாற்றம் அடைந்திருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது.
அடுத்து வடபகுதியில் இருக்கும் மக்களின் கருத்துக்கள்.
உள்ளக விசாரணை வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத பிரச்சனை. இப்ப அரசாங்கம் மாறினாலும் பூர்ணமான நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் பிஸ்வால் கதைக்கதை கூடி ஏதோ இப்ப தட்டி கழிக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது. ஆனால் வெளி விசாரணையில தான் நாங்கள் அதை கொண்டு போய் வெற்றி காண முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா உள்ளக விசாரணையில பிரயோசனம் இல்லை. அதாவது வந்து இப்ப நடந்த அநியாயம் எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்து சர்வதேச விசாரணை முடிகிற கட்டத்துல வந்து இப்படி இவ பிஸ்வால் சொல்லி போட்டு போறது எங்களது ஒத்து உடமையாக எங்களுக்கு தெரியவில்லை. ஐநா சபை இப்ப 3 இதுக்கும் எடுத்த முடிவுகளை இப்ப அரைக்கா கொண்டாந்துதானே இருக்கணும். அப்ப அதே அவை குழந்தை முதல் எங்களுக்கு வெளியில சொல்லு, எங்களுக்கு சொன்னா போல நாங்கள் மற்ற பற்றி யோசிப்போம்.
அமெரிக்காவை நாங்க மிகவும் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அமெரிக்கா எடுத்த இந்த முடிவு ஈழத் தமிழா எங்களுக்கு பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது. நாங்கள் அந்த இதை முடிவை ஏற்றுக்கொள்ள கூடாது. சர்வதேச விசாரணைக்கு தான் நாங்கள் வலியுறுத்தோம். இதுவரைக்கும் இலங்கையில் நடந்த எந்த ஒரு விசாரணையிலும் இராணுவத்தை சேர்ந்தவர்களோ அல்லது முப்படையை சேர்ந்தவர்களோ குற்றம் காணப்பட்டு அவர்களுக்கு சரியான முறையில் தண்டனை வழங்கப்படையில். ஆகவே இலங்கையினுடைய உள்ள விசாரணை என்பது ஒரு ஏமாற்று மோசடி நாடகம். கடந்த காலத்தில் ராஜபக்சே வந்து சீனாவோட நெருக்கமாக இருந்த காரணத்தால் அமெரிக்காவுக்கு அவரை எதிர்க்க வேண்டிய தேவை இருந்தது. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே வந்திருக்க முடியாது. அவர் அமெரிக்காவின் மிக நெருங்கிய நண்பர். ஆகவே அவர் அரசாங்கத்துக்கு இடைஞ்சலை உண்டாக்காம அவரோட சேர்ந்து செயல்படுறதுக்கு அமெரிக்கா தயாராகி விட்டது என்பதான் காட்டுது.
சர்வதேச விசாரணையை நாங்க எதிர்பார்த்திருந்தோம். நாங்க எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு பெறுமண்டா. ஆனா உள்ள விசாரணை என்றேக்க எங்களுக்கு நம்பகரமான உண்டும் நடக்காதுன்றதான் கிடையாது. அதுவும் இல்லையென்று சொன்னா எங்களுக்கு நம்பிக்கைன்றதும் உண்டு அற்று போயிட்டு. எங்களோட கணவரை நாங்கள் 2009 இராணுவத்திட்ட ஒப்படைச்சு இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை. ஆனா நாங்கள் இது இவ்வளவு காலம் தேடியும் எல்லாம் செய்தும் எங்களுக்கு எந்த விதமான முடிவும் பதிலும் இல்லை. உள்ள விசாரணையிலும் கலந்து கொண்டு எங்களுக்கான பங்களிப்பு அவங்க தரையில்லை. இதுவரைக்கும் விசாரணை செய்யவோ எந்த முடிவும் எங்களுக்கு எடுக்க இல்லை. நாங்கள் ஒரு சர்வதேச விசாரணை வந்து அதுல எங்களுக்கு ஏதாவது நல்ல முடிவு வருமன்றதான் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். நாங்கள் அதுவும் இல்லையண்டேக்க எங்களுக்கு பல தேமாற்றத்தை தான் தந்திருக்கு. இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுக்கான நல்ல முடிவை இனியாவது தருவினம்ன்ற நம்பிக்கையோட தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்குமா இருந்தா உள்ளக விசாரணை நடத்தலாம். ஆனா எங்களுக்கு அப்படியான தீர்ப்பு கிடைக்க போறது இல்ல.
அமெரிக்க அரசாங்கத்தோட நஞ்சு செயற்படுறது அவ்வளவு ஆரோக்கியமான இருக்கத்தக்கது. என்ன பேரணியாக போயிட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார்களோ அதற்கு விசுவாசமாக நடந்தால் எடுக்கப்பட்டது. இல்லாவிட்டால் அவர்கள் தமக்களுடைய ஆணையை புறக்கணித்ததாகவும் மூதியதாக வந்து அது பொருள்படும்.
அமெரிக்கா அந்த ரெண்டு மூணு தரம் இந்த பிரேரணையை கொண்டு வந்து சர்வதேச விசாரணை வேணுமென்று கொண்டு வந்துட்டு இன்றைக்கு இல்ல தாங்க உள்ள விசாரணைக்கு ஆதரவு கொடுக்க போடுறோம்ன்றது ஒரு கண்துடைப்பா தான் இருக்கும். அது வந்து தமிழ் மக்களுக்கு செய்யற துரோகமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு எங்களுக்கு போருக்குள்ள இவ்வளவு பேர் காணா போயிருக்கணும். இலங்கை அரசாங்கம் இந்த 60 வருஷமா தமிழ் மக்களை ஏமாத்தி நடந்த அநியாயங்கள் கொண்டுக்கும் தீர்வு காண மாட்டேது. வடக்கு கிழக்கு சிவில் சமூகம் சேர்ந்து அமெரிக்க தூதரகத்துக்கு எல்லாம் சர்வதேச விசாரணை வேணும் என்ற ஒரு கையெழுத்து வச்சு ஒரு கடிதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை ஒன்று நடத்தினாதான் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.
வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் கருத்துக்களை கேட்டீர்கள். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெறும் அரச நியமனங்களில் தமிழ் மக்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாக இப்பொழுது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதுகுறித்து நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார்.
மத்திய அரசினால் புதிதாக நியமனம் வழங்கப்பட்டுள்ள விவசாய ஆராய்ச்சி ஊக்குவிப்பு உதவியாளர்கள் நியமனத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த சிங்களவர்களே கூடுதலாக நியமனம் பெற்றுள்ளார்கள். நாடு தழுவிய போட்டி பரீட்சையொன்றின் புள்ளிகள் அடிப்படையில் ஆட்கள் தெரிவு இடம்பெற்றுள்ளதாக கூறப்பட்டாலும் அரசியல் ரீதியாக இந்நியமனம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை அம்மாகாணங்களைச் சேர்ந்த தமிழர்கள் மற்றும் முஸ்லிம்களை விட பன்மடங்கு வெளி மாவட்ட சிங்களவர்கள் நியமனம் பெற்றுள்ளார்கள். இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறுகின்றார் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி உள்ள சீனித்தம்பி யோகேஸ்வரன்.
மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த விவசாய ஆராய்ச்சி உதவியாளர் நியமனத்தில் மொத்தமாக தமிழர்கள் 21 பேரும் முஸ்லீம்கள் 3 பேரும் சிங்களவர்கள் 75 பேரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 75 பேரும் வெளி மாவட்டங்களில் இருந்து நியமிக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தவிர வடமாகாணத்தில் கூட 361 பேருக்கு நியமனம் வழங்கப்பட்டதாக அறிகின்றேன். அதிலே 29 பேர் தான் தமிழர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். முல்லைத்தீவு மன்னார் போன்ற மாவட்டங்கள் ஒரு தமிழர் கூட நியமிக்கப்படவில்லை என்ற செய்தி கிடைத்திருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது வடக்கு கிழக்கிலே இந்த நியமனத்தில் தமிழர்கள் பெரும்பாலாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள்
என்றார் சீனித்தம்பி யோகேஸ்வரன். 15 வருடங்களுக்கு முன்பு இந்நியமனம் அறிமுகம் செய்யப்பட்டது. அவ்வேளை ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிபாசுகளின் பேரில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கே இந்நியமனம் வழங்கப்பட்டது. அவ்வேளை வடக்கு கிழக்கில் எவருக்கும் இந்நியமனம் வழங்கப்படவில்லை. தற்போதுதான் முதற் தடவையாக இந்நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ் பேசும் விவசாயிகளை கொண்ட பிரதேசங்களில் சிங்கள மொழி பேசும் உதவியாளர்கள் நியமனம் என்பது தொடர்பாடல் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்கின்றார் உள்ளூர் விவசாய அமைப்பொன்றைச் சேர்ந்த பி கந்தசாமி.
குறிப்பாக முஸ்லிமாக இருந்தாலும் சரி தமிழராக தமிழ் மொழியை தான் பேசுகின்றவர். இந்த நியமனங்கள் பெரும்பான்மையின பட்சாத்திகளுக்கு வழங்கிவிட்டு அந்த விவசாயிகள் போய் இவர்கள் பழகுவதென்றால் அவருடைய பிரச்சனையை அறிந்து கொள்வதென்றால் ஒரு மொழி பிரச்சனை இருக்கும். ஆகவே இந்த மொழி பிரச்சனை விவசாயிகளுடைய மத்தியில பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக வடக்கு கிழக்குல தமிழ் மொழி மூலமா பட்சாத்திகளை நியமித்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே எங்களுடைய பகுதியிலேயே கூடுதலானவர்கள் இந்த நியமனத்துக்கு
அடுத்த சில தினங்களில் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மேற்கொள்ளவிருக்கும் சந்திப்புகளில் இந்த விடயம் அவர்களின் நேரடி கவனத்துக்கு கொண்டுவரப்படும் என்கின்றார் சீனித்தம்பி யோகேஸ்வரன்.
அந்த வேளையிலே எமது கட்சி தமிழ் பேசும் மக்கள் புறக்கணிக்கப்பட்டு வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த சிங்களவர்கள் இங்கு நியமிக்கப்பட்டமை சார்பாக தமது ஆட்சேபனையை தெரிவிப்பதோடு அது சார்பாக மீளாய்வு செய்யுமாறு ஜனாதிபதியையும் பிரதமரையும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெறுகின்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும் அதே போன்று பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் ஒரு கடிதத்தை எழுதியுள்ளேன்
என்றார் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி உள்ள சீனித்தம்பி யோகேஸ்வரன். இந்நியமனத்தை பொறுத்தவரை ஏற்கனவே வடமாகாண சபையில் கண்டனமும் அதிருப்தியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாகாண முதலமைச்சர் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். கிழக்கு மாகாண சபையும் இவ்விடயத்தில் தனது கவனத்தை செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். அடுத்ததாக, தென்கொரிய நகரான பூசானில் நடைபெறவுள்ள திரைப்பட விழாவில் பரிசுக்குரிய படங்களின் வரிசையில் முதல் முறையாக தமிழ் திரைப்படம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ரேடியோ பெட்டி என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த படத்தின் இயக்குனர் ஹரி விஸ்வநாதன் அவர்கள் பிபிசி தமிழோசைக்கு வழங்கிய பிரத்யேக பேட்டியை இப்பொழுது கேட்கலாம். அவருடன் உரையாடினார் நமது ஜெயக்குமார்.
ரேடியோ பெட்டி வந்து ஒரு 68 வயசு ரிட்டையர் ஆன ஒரு வயசானவர், அவருக்கு வந்து ஒரு காது கேட்காது, ஒரு காது தான் கேட்கும். அவர் வந்து ஒரு பழைய வால் செட் ரேடியோ வச்சிருப்பாரு, அவங்க அப்பா கொடுத்தது. அவருக்கும் அந்த ரேடியோக்குமான ஒரு உறவு தான் இந்த கதை. அதுல அவர் அந்த ரேடியோ கேட்கறதுனால வர பிரச்சனைகள் தான் வந்து மிச்ச கதை. இந்த ரேடியோ வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு டிவி பாக்குறதுல தான் பெரிய நாட்டம் கிடையாது. ஸோ ரேடியோ கேட்கறதுல தான் 24/7 இந்த ரேடியோ தான் கேட்டுட்டே இருப்பாரு. பட் இதுக்கு ரேடியோவில் இன்ட்ரெஸ்டா கேட்கறதுனால அவருடைய ஃபேமிலி லைஃப் எந்த அளவுக்கு பாதிச்சது அப்படின்றதான் இதோட கதை.
இந்த படத்துல வந்து ரேடியோ வந்து ஒரு கதாபாத்திரமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அப்போ
படமே இந்த ரேடியோன்ற விஷயத்தை வச்சுதான் ஆரம்பிக்கும். ஆனா இந்த ரேடியோ நாங்க அவ்வளவா காமிக்கவும் மாட்டோம். பட் ஆனா அந்த விஷயத்துலதான் கதை ஃபுல்லுமே டிராவல் ஆகும். முழு படமும் அந்த ரேடியோ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த படமுமே.
ரேடியோ அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்த வந்து மையமா வைத்து ஒரு படத்தை உருவாக்கி அதை எந்த அளவுக்கு கமர்ஷியலா ஒரு வெற்றி திரைப்படமா உருவாக்க முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க?
நான் ரெண்டு விஷயமா தான் படம் பார்த்துட்டு இருந்தேன். ஒண்ணு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம், இன்னொன்னு எங்கேஜிங் ஃபிலிம் சொல்லி. இது வந்து ஒரு எங்கேஜிங் ஃபிலிமா இருக்கும். இதுக்கு கமர்ஷியல் எலிமெண்ட் படத்துல எதுவும் கிடையாது. படத்துல பாட்டு கிடையாது, தனியா ஒரு ட்ராக் ஜோக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. இது வெறும் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படம் தான். பழைய ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது வந்து நல்லா தெரியும், நல்லா புரிய வரும். அண்ட் புது ஜெனரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஓ இப்படிதான் இருந்திருப்பாங்களோன்ற ஒரு விஷயம் வந்து இதுல நாங்க சொல்லியிருக்கோம். பழைய காலத்துல ரேடியோன்றது ஒரு குடும்பத்துல அதுவும் ஒரு அங்கமா இருந்தது, அது இந்த காலத்துக்கட்டத்துல இல்லை. ஸோ இந்த கதையில வந்து அந்த ஒரு வயசானவர் வந்து அந்த பழைய இதுல இருந்து இன்னும் வெளியில வராம புது வாழ்க்கைக்கோ இல்ல புதுசா வந்திருக்கிற எலக்ட்ரானிக்கோ புதுசான விஷயத்துக்கு அப்டேட் ஆகாமல் அவர் இன்னும் எப்படி பழமையாவே தங்கி இருந்தாருன்றதுதான் மிச்ச கதை.
ரேடியோ அப்படிங்கிற ஒரு மையப்பொருளை வைத்து திரைப்படமா உருவாக்கும் போது அந்த விஷுவலைஸ் பண்றதுக்கு என்ன மாதிரியான சவால்களை நீங்க சந்திக்க வேண்டி இருந்தது?
இல்ல சவுண்ட்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். சவுண்டுக்காக நாங்க ரொம்ப மெனக்கட்டோம். தபஸ் நாயக் அப்படின்னு சொல்லி அவர் தான் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சவுண்ட் மிக்சிங் பண்ணியிருக்காரு. அந்த பழைய வால்வு செட்ல வந்து என்ன மாதிரியான சத்தங்கள்லாம் வருமோ அதெல்லாத்தையும் திருப்பியும் கலெக்ட் பண்ணி அது வந்து ஒரு சேனல்ல இருந்து இன்னொரு சேனல் போகும்போது என்ன மாதிரியான சவுண்ட் கொடுக்குமோ அதெல்லாமும் திருப்பியும் எடுத்து, இன்னொன்று வந்து படத்துல வந்து இந்த ரேடியோ சத்தங்கள் கேட்கும், அவருக்கு வந்து ரேடியோ சத்தம் வந்து அவர் காதுல கேட்கற மாதிரி இருக்கும் சில இடத்துல. அந்த இடத்துல வந்து ஆடியன்ஸுக்கும் அது கரெக்டா கன்வே ஆகிற மாதிரி, அதே மாதிரி அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் மியூசிக்கும் போட்டிருக்கோம். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் தனியா, ரேடியோ சத்தம் தனியா, அதை பிரிச்சு பாகுபாடு பண்ணி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல இந்த படத்துக்கு வந்து ஆக்சுவலி நிறைய பங்கு ஒர்க் இருந்தது, நிறைய பங்களிப்பு. தபஸ் சாருக்கும் சேத்து சாருக்கும் ஆக்சுவலி இதுல ஒரு பெரிய கிரெடிட் இருக்கு.
கொரியாவில் நடக்கிற புசான் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல தேர்வா இருக்கிற ஒரே இந்திய மொழி திரைப்படம் இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியுமா?
அவங்களோட வெப்சைட் பார்த்ததுல இருந்து இந்தியாவில இருந்து செலக்ட் ஆயிருக்கிற ஒரே இந்திய படம் இதுதான் இந்த வருஷத்துக்கு. அதே மாதிரி 20th வருஷம் ஃபெஸ்டிவல் அவங்க கொண்டாடுறாங்க. இந்த 20 வருஷத்துல இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படமும் அபிஷியல் காம்படிஷன்ல செலக்ட் ஆனது கிடையாது. ஸோ ரேடியோ பெட்டி தான் முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. அது இல்லாம இந்த வருஷம் வந்து ஸ்கிரீனிங்காக தமிழ்ல இருந்து இன்னொரு ரெண்டு படம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு ஓகே கண்மணி, இன்னொன்னு வந்து ஆரஞ்சு மிட்டாய். அபிஷியல் காம்படிஷனுக்கு இருக்கிற இந்த வருஷம் இந்தியாவிலிருந்து இது ஒரு படம் தான், ரேடியோ பெட்டின்ற ஒரு படம் தான் செலக்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி அங்க வந்து புசான்ல வந்து ஸ்கிரீன் பண்ண ஒரு தமிழ் படம் வந்து கோலிசோடா செலக்ட் பண்ணி ஸ்கிரீன் பண்ணிருக்காங்க. இந்திய கலாச்சாரமும் கொரிய கலாச்சாரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களும் வந்து இன்னும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அந்த அவங்களுடைய அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி அந்த பாண்டிங் அதெல்லாம் இருக்கு. ஸோ அது ஒரு காரணமா அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா வேற என்ன காரணம்ன்றது எனக்கும் தெரியல, அவங்களும் எனக்கு எதுவும் டிஸ்க்ளோஸ் பண்ணல.
ரேடியோ பெட்டி திரைப்படத்தின் இயக்குனர் விஸ்வநாத். இந்தியாவில் எந்தெந்த நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டிஸ் என்னும் திட்டத்தின் கீழ் வருகின்றன என்பதை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் முரளிதரன்.
நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் கனவு திட்டங்களில் ஒன்றான ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பயன்பெறவிருக்கும் நகரங்களின் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருந்து 12 நகரங்கள் இதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இந்த பட்டியலில் 98 நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் மாநில தலைநகரங்களான மும்பை, பெங்களூர், பாட்னா ஆகிய நகரங்களின் பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் நகரங்களின் பட்டியலை அந்தந்த மாநிலங்களே அளித்ததாக இந்த பட்டியலை வெளியிட்ட மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். அதிகபட்சமாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து 13 இடங்களும், அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இருந்து 12 நகரங்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. எல்லா யூனியன் பிரதேசங்களுக்கும் இந்த பட்டியலில் இடமளிக்கப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் நகரங்களுக்கான திட்டங்களை வகுக்க ஒவ்வொரு நகரத்திற்கும் இன்னும் சில நாட்களில் தலா 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். இதற்கு அடுத்தபடியாக இந்த பட்டியலில் இருந்து 20 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் 500 கோடி ரூபாய் நிதி அந்த நகரங்களுக்கு வழங்கப்படும். முதல் தவணை இந்த ஆண்டு இறுதியில் அளிக்கப்படும். அடுத்த 2 ஆண்டுகளில் மேலும் 40 நகரங்கள் இந்த திட்டத்திற்காக தேர்வு செய்யப்படும். ஒரு நகரத்தின் இலக்கு, அதற்கான வியூகம், செலவு, திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த நம்பகத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் நகரங்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. முதல் சுற்றில் தேர்வு செய்யப்படாத நகரங்கள் இரண்டாம் சுற்றுக்கு போட்டியிடலாம். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட நகரங்களை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கென அடுத்த சில ஆண்டுகளில் 3,00,000 கோடி ரூபாயை மத்திய அரசு செலவழிக்க உள்ளது.
உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் உசைன் போல்ட் 19.55 நொடிகளில் 200 மீட்டர் ஓடி ஜஸ்டின் கேட்லினை வெற்றி பெற்றுள்ளார். கூடுதல் தகவல்கள் நமது இணையதளத்தில். நாளை சந்திப்போம். வணக்கம்.